பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்த நாம் தேவனே.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?
பிரியமான நேயர்களே, இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 18வது அதிகாரத்தை சிந்தித்து வருகிறோம். அங்கே மகா பாபிலோன் விழுந்தது என்பது வருங்காலத்திலே இடம்பெறப்போகும் சம்பவத்தை நடந்து முடிந்துவிட்ட சம்பவமாக கூறுகின்றது என்று பார்த்தோம். ஏனென்றால் தேவன் இனிமேல் இடம்பெறப்போகும் ஒரு காரியத்தை கூறினாலும் அதனை நாம் இடம்பெற்று முடித்து விட்டதாகவே கூறலாம். ஏனென்றால் அது நிச்சயம் நடைபெறும். தேவனுடைய திட்டத்திலும் நிகழ்ச்சியிலும் ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் தேவன் அதன் துவக்கத்தையும் முடிவையும் அறிந்தவர். உலகத்தின் வர்த்தக மையமான பாபிலோன் அழிக்கப்பட போகின்றது என்பதையும் ஏற்கனவே விழுந்தது என்று சொல்லி அறிவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் எதை திட்டமிடுகிறாரோ அதை நடத்தி முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எதை வாக்கு கொடுக்கிறாரோ அதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கடந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 3 வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐசுவரியவான்களானார்கள் என்று விளம்பினான். தேவனின் அதிகாரத்தை மறுத்த எல்லா விதமான வர்த்தகர்களும் குடித்தார்கள். அரசியலுக்கும் வர்த்தகத்திற்கும் பரிசுத்தமில்லாத சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. வர்த்தகர் என்பது பொருட்களை தயாரிப்பவர்களையோ விற்பவர்களையோ குறிப்பிடாமல் இடைத்தரகர்களாக பெரும் லாபம் சம்பாதிப்பவர்களையே குறிக்கிறது. இவர்களுக்கு தேவனை பற்றி சிந்திக்கவே நேரம் இருப்பதில்லை. என்றாலும் இவர்களும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 4 வசனம் பாருங்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்தின் முடிவு மட்டும் இந்த உலகத்தில் காணப்படுவார்கள் என்பதை தெரிவிக்கிறது. இவர்கள் மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அல்ல. உபத்திரவ காலத்திலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை இந்த உலகத்திலே வைத்திருப்பார். மகா உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவன் 144,000 பேரோடு துவக்கினார். உபத்திரவ காலத்தின் முடிவிலும் 144,000 பேரும் தேவனுடைய ஜனங்களாகவே இருப்பார்கள். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறிய 100 ஆடுகள் ஓமையை போன்றதாக இருக்கிறது. 100 ஆடுகளை உடைய மேய்ப்பன் 99 ஆடுகளுடன் வீடு திரும்பவில்லை. தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியையும் தேடி கண்டுபிடித்து 100 ஆடுகளுடனேயே திரும்புகிறான். இந்த வசனத்திலே வானத்திலிருந்து உண்டாகும் சத்தம் யாருடைய சத்தம்? அது தேவனுடைய குமாரனின் சத்தம். நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களை பாபிலோனிலிருந்து அழைக்கிறார். லோத்துவை சோதோமை விட்டு வெளிவரும்படி கூறியதைப் போல தேவனுடைய ஜனங்களுக்கும் பாபிலோனை விட்டு வெளியேறும்படி எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. உபாகமம் 4:30-31 வசனங்களை பார்ப்போம் என்றால், நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டுக் கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். பிரியமானவர்களே, இதே எச்சரிப்பு தேவனால் இஸ்ரவேலருக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை எரேமியா 51:5-6 ஏசாயா 48:20 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக, அவர்கள் பாபிலோனின் பாவங்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக, நியாய தீர்ப்பு வரும் முன்னதாக அவர்கள் பாபிலோனை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இது நமக்கும் ஒரு எச்சரிப்பாக கூறப்பட்டுள்ளது. பழைய பாவ ஸ்வபாவத்தோடு வாழாமல் நமது பாவங்களை விட்டு விலகி ஆவியானவராலே வழிநடத்தப்பட வேண்டும். நாமே நமது பாவங்களை நியாயம் தீர்த்துக் கொள்ள நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது 1 Cor 11:31-32 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சரி, நாமே நமது பாவத்தை எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? 1 யோவான் 1:9 இதற்கான பதிலை நாம் பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அறிக்கையிடுவது என்பது தேவன் ஒரு காரியத்தை குறித்து என்ன கூறுகின்றாரோ அதே விதமாக நாமும் அந்த காரியத்தை குறித்து எண்ணுவது, அதாவது தேவனுடைய சிந்தையே நம்மிலும் காணப்படுவது. தேவனே, நீர் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்தது பாவம்தான் என்று ஒத்துக்கொள்வது. நாம் நமது பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்குவது மிகவும் எளிது. நாம் செய்தால் அது பாவமில்லை, ஆனால் அடுத்தவர் செய்தால் அதனை பாவம் என்று கூறுகிறோம். நான் செய்த பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ளும் வரையிலும் நான் அந்த பாவத்தை அறிக்கையிடவில்லை. நாமே நமது பாவத்தை குறித்து நியாயம் தீர்க்கவில்லை என்றால் கிறிஸ்துவினால் நியாயம் தீர்க்கப்படுவோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 18:5 பாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஒன்றோடொன்று சேர்க்கப்பட்ட பாவங்களின் நீண்ட சரித்திரம் பாபிலோனுக்கு உண்டு. மனுகுலத்தின் சரித்திரத்திலே இது ஒரு பழைய நகரமாகும். எருசலேமை தவிர வேதாகமத்தில் அதிகமாக பல முறை கூறப்பட்டுள்ளது பாபிலோன் பட்டணம்தான். இறுதியிலே இந்த பட்டணத்தின் மீதும் அதன் அமைப்புகளின் மீதும் நியாய தீர்ப்பு வெள்ளம் போல வந்தது. தேவனின் நியாய தீர்ப்பு தாமதிக்கலாம், ஆனால் நிச்சயம் உண்டு. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 18:6 வாசிக்கிறேன். அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். இது கவிதை நீதி என்று சொல்லலாம். அநீதத்தின் பாத்திரம் விளிம்பு வரை நிரப்பப்பட்டிருக்கிறது. கடைசி சொட்டு அதில் ஊற்றப்படும் பொழுது அநீதி செய்கின்றவர்களின் உதடுகளில் வைக்கப்படும். இதுவே நீதி. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தாம் செய்வதில் நீதி உள்ளவராக இருக்கிறார். 7 பாருங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். பாபிலோனின் செல்வ செழிப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த அவளது பார்வையை குருடாக்கி போட்டது. நியாய தீர்ப்பு ஏற்படும் வரையிலும் பங்கு சந்தைகளிலே வர்த்தகம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உல்லாசம், ஆடம்பரம், பெருமை, பாவம், சுயநீதி இவைகள் தெய்வ பயமில்லாத இந்த பட்டணத்தின் குணமாக காணப்பட்டது. எச்சரிப்பு வார்த்தைகள் கூறிய தீர்க்கதரிசிகள் இவர்களுக்கு பைத்தியக்காரர்களாக காணப்படுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் குறைகளை குற்றங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு ஊழியக்காரர் மூலமாக, புத்தகங்கள் வாயிலாக, அல்லது வானொலி வாயிலாக, அல்லது வேறு எந்த வகையிலேயும் உணர்த்தும் பொழுது அதை உணர்ந்து கொள்ளும் இருதயம் நமக்கு வேண்டும். அதுவே சிறந்தது. இங்கே பாபிலோனின் செல்வ செழிப்பு அவருடைய நியாய தீர்ப்பை குறித்த அவருடைய பார்வையை குருடாக்கி போட்டது என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18:8 பாருங்கள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அக்னியினாலே திடீரென அழிவு ஏற்படும். பஞ்சம் சாவுடன் துக்கமும் ஒரு வாதையாக கூறப்பட்டுள்ளது. மரணம், துக்கம், பஞ்சம் ஆகிய 3 குதிரை வீரர்களே பாபிலோனின் மேல் ஏறி சென்றார்கள். அழிவு மொத்தமாக முடிவாக வருகின்றது. வேதாந்தத்திலே முதலில் பிரபலமான பட்டணமாக திகழ்ந்தது நீண்ட பல சம்பவங்களையும் சந்தித்த பாவ சரித்திரம் கொண்ட பாபிலோன் தேவனின் நியாய தீர்ப்புடன் முடிவடைகின்றது. அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று வாசித்தோம். பாபிலோன் நகரத்தை அழித்தவர் தேவனே. ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரமே அதை அழிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து திரும்பவுமாக வரும்பொழுது இதனை செய்வார். ஏசாயா முன்னுரைத்திருப்பதையும் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63:1-4 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். ஏசாயா 63:1 ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலய மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. பிரியமானவர்களே, கிறிஸ்து தனது இரண்டாவது வருகையிலே ஏதோமிலிருந்து இரத்தம் தோய்ந்த அங்கியுடன் வருகிறார். பாபிலோனை நியாயம் தீர்த்துவிட்டு வருகிறார். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து வருகின்ற அதிகாரங்களிலே நாம் பார்ப்போம். அடுத்ததாக இந்த பட்டணம் அழிக்கப்படுவதனால் ஏற்படும் பிரதிக்கிரியை என்னவென்பதையும் பார்ப்போம். உலகத்திலே மிகுந்த வேதனை உண்டாகும். அவளது அடக்க ஆராதனையிலே யார் யார் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்ப்போம். அதே வேளையிலே பாபிலோன் நியாயம் தீர்க்கப்பட்டதினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பாபிலோன் அழிக்கப்பட்டதினால் ஒரு கூட்டத்தார் துக்கப்படுவார்கள், ஒரு கூட்டத்தார் சந்தோஷப்படுவார்கள். வெளிப்படுத்தின சேஷம் 18:9-10 பாருங்கள். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ, பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்நாளில் பாபிலோன் வல்லமையுடையதாக இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும். அந்தி கிறிஸ்துவின் தலைநகரம் பாபிலோன். அவனே உலகம் முழுவதற்குமான சர்வாதிகாரியாக விளங்குவான். அந்நாட்களில் அனைத்தும் பாபிலோனிலிருந்தே ஆரம்பமாகும். பங்கு சந்தையின் நிலவரம் பாபிலோனிலிருந்தே வாசிக்கப்படும். பாரிஸுக்கு பதிலாக பாபிலோன் நவ நாகரிகத்திலே சிறந்து விளங்கும். பாபிலோனின் வெற்றி பெறும் நாடகமே உலகம் முழுவதிலும் வெற்றி பெறும். அந்த பட்டணத்தில் உள்ள அனைத்தும் எல்லாம் வல்ல தேவனுக்கு எதிரானதாக இருக்கும். அது அந்தி கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக காணப்படும். இந்த பட்டணம் நியாயம் தீர்க்கப்படும் என்று ஒருவரும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. சூரியன் அஸ்தமிக்கும் முன்னதாக பாபிலோன் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. இந்த செய்தியை கேட்டு உலகம் அதிர்ச்சி அடைந்தது. பாபிலோன் அழிந்தபொழுது உலகம் முழுவதுமே அலரும். உலகத்தின் ராஜாக்கள் மத பாபிலோனை வெறுத்தார்கள் என்றும் அந்தி கிறிஸ்து அதனின்று விடுபட்டு தன்னை வணங்கும்படி செய்தான் என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 17 பார்த்தோம். மத பாபிலோனை அழிப்பதிலே உலக ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதற்கு மாறாக பூமியின் ராஜாக்கள் வர்த்தக பாபிலோனை நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு அவள் கொடுத்த செல்வத்தின் நிமித்தமாக அவர்கள் அவளை நேசிக்கிறார்கள். இங்கு அது வேசித்தனம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற கப்பலிலிருந்து எலிகள் தப்பிச் செல்வது போல இந்த ராஜாக்கள் பாபிலோனை கைவிட்டு விட்டார்கள். அவளது புலம்பல் வருந்துவதாகவும் அதேவேளையில் அலட்சியம் செய்வதாகவும் காணப்படுகிறது. சடுதியிலே ஏற்பட்ட அந்த அழிவை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது அணுகுண்டுகளினால் ஏற்படவிருக்கின்ற சடுதியான அழிவை நினைவுபடுத்துகிறது. இந்த கடைசி நியாய தீர்ப்பிற்கு பின்பு கிறிஸ்து வந்து தனது ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நியாய தீர்ப்பு வரும் முன்னதாக தேவன் தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். லூத்துவை சோதோமை விட்டு வெளியே வரும்படியாக கூறினார். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கும் பாபிலோனை விட்டு வெளியேறும்படியாக எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் வாசிக்கும் இந்த சத்தியங்களாலே நமக்கு கூறப்படுகிற எச்சரிப்பு என்ன? முதலாவதாக, நாம் பாவங்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக, நியாய தீர்ப்பு வரும் முன்னதாக நாம் அப்படிப்பட்ட இடங்களை விட்டு வெளியே வர வேண்டும். இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. பழைய பாவ சுபாவத்தோடு வாழாமல் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை உணர்த்தும் பொழுது நமது பாவங்களை விட்டு நாம் விலகி ஆவியானவராலே வழிநடத்தப்பட வேண்டும். நாமே நமது பாவங்களை நியாயம் தீர்த்துக் கொள்ள நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அது எப்படி? ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறு உள்ளவர்கள், பாவம் உள்ளவர்கள் என்பதை உணர்வோம் என்று சொன்னால், அதை குறித்து மெய்யாக நாம் துக்கித்து ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அறிக்கையிடுவது என்பது தேவன் ஒரு காரியத்தை குறித்து என்ன கூறுகின்றாரோ அதே விதமாக நாமும் அந்த காரியத்தை குறித்து நினைப்பது, செயல்படுவது. அதாவது தேவனுடைய சிந்தையே நம்மிலும் காணப்படுவது. தேவனே, நீர் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்தது பாவம்தான் என்று ஒத்துக்கொள்வது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்தது பாவம்தான் என்று ஒத்துக்கொள்ளும் வரையிலேயும் நாம் அந்த பாவத்தை அறிக்கையிடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நமது பாவத்தை குறித்து நாம் நியாயம் தீர்க்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவினாலே நியாயம் தீர்க்கப்படுவோம். அப்படிப்பட்ட நிலை வரும் முன்னதாக நம்முடைய பாவங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுதே அதை அறிக்கை செய்து அதிலிருந்து மனம் திரும்பி அவருடைய பலத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் தாமே அந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தந்தருள்வாராக. ஆமேன்.
சோதனைகளை வென்றவரே வரும், துன்பம் தொல்லைகளை சொல்லும் மனமே நரங்கிருப்பேனே 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 இயேசுவே.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 0462-65-33-737. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30. 1 சாமுவேல் 2:30.